ஓம் சாந்தி. ஜூலை 31, 2026. காலை முரளி, பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, சிவபாபா தான் முதுமை அடையும் பொழுது தனக்கு சேவை செய்வதற்கு தனது குழந்தைகளை எதிர்பார்ப்பதில்லை. அவர் ஒரு பொழுதும் முதுமை அடைவதில்லை. தந்தை மாத்திரமே தன்னலமற்ற சேவையாளர் ஆவார். கேள்வி: கள்ளங்கபடமற்ற பிரபுவாகிய சிவ பாபா எவ்வாறு குழந்தைகள் அனைவரினதும் மிக பெரிய வாடிக்கையாளராக இருக்கிறார்? பதில்: பாபா கூறுகிறார், நான் உங்களிடமுள்ள பழைய பொருட்கள் அனைத்தையும் வாங்கி பிரதிபலனாக அனைத்தையும் உங்களுக்கு புதிதாக கொடுக்கின்ற அத்தகையதோர் அப்பாவி வாடிக்கையாளர் ஆவேன். நீங்கள் கூறுகிறீர்கள், பாபா இந்த சரீரம் மனம் செல்வம் அனைத்தும் உங்களுடையதே. அதற்கு பதிலாக நீங்கள் ஓர் அழகான சரீரத்தையும் எல்லையற்ற செல்வத்தையும் பெறுகிறீர்கள். பாடல்: அப்பாவி பிரபுவை போன்று தனித்துவமானவர் எவரும் இல்லை. ஓம் சாந்தி. பக்தி மார்க்கத்தில் அவர்கள் இப்பாடலை பாடுகிறார்கள். தந்தை உங்களுக்கு பக்தி மார்க்கத்துக்குரிய பாடல்கள் அனைத்தினதும் அர்த்தத்தை கூறுகிறார். கள்ளங்கபடமற்ற பிரபு என்று அழைக்கப்படுபவர் யார் என்பதை குழந்தைகளாகிய நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். தேவர்களை அப்பாவி பிரபு என அழைக்க முடியாது. குசேலர் இரு கைப்பிடிகள் அரிசியை கொடுத்து பதிலாக ஒரு மாளிகையை பெற்றார் என்பது நினைவு கூறப்படுகிறது. ஆனால் அது எவ்வளவு காலத்துக்கு? 21 பிறவிகளுக்கு. தந்தை உண்மையிலேயே வந்து பாரத மக்களுக்கு வைரங்களும் இரத்தினங்களும் பதிக்கப்பட்ட மாளிகைகளை கொடுக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். எதற்கு பதிலாக கொடுக்கிறார்? குழந்தைகள் கூறுகிறார்கள், பாபா இந்த சரீரம் மனம் செல்வம் அனைத்தும் உங்களுடையதாகும். இவை அனைத்தும் உங்களால் கொடுக்கப்பட்டது. ஒருவருக்கு குழந்தை உள்ள பொழுது கடவுளே அக்குழந்தையை கொடுத்தார் என அவர்கள் கூறுகிறார்கள். கடவுள் தங்களுக்கு செல்வத்தை கொடுத்தார் எனவும் அவர்கள் கூறுகிறார்கள். இதனை கூறுபவர் யார்? ஆத்மாக்களே ஆவர். கடவுள் அதாவது தந்தை அதனை கொடுத்தார். தந்தை கூறுகிறார், இந்நேரத்தில் நீங்கள் அனைத்தையும் பாபாவுக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு பதிலாக நான் உங்களை ஓர் அழகான சரீரத்துக்கு மாற்றி உங்களுக்கு எல்லையற்ற செல்வத்தையும் கொடுப்பேன். எவ்வாறாயினும் அவர் அதனை யாருக்கு கொடுக்கிறார்? நிச்சயமாக அவர் அதனை குழந்தைகளான உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் உங்கள் லௌகீக தந்தையரிடமிருந்து தற்காலிகமாக செல்வத்தை பெற்றீர்கள். எல்லையற்ற தந்தை எங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கிறார். தந்தை விளங்கப்படுத்துகிறார், பக்திக்கும் இந்த ஞானத்துக்கும் இடையில் இரவுக்கும் பகலுக்குமான வேறுபாடு உள்ளது. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அனைத்தையும் தற்காலிகமாகவே பெறுகிறீர்கள். உங்களிடம் செல்வம் உள்ள பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். எவ்வாறாயினும் பணமில்லாத மக்கள் அதிகளவு துன்பத்தை அனுபவம் செய்கிறார்கள். பாபா உங்களுக்கு எல்லையற்ற செல்வத்தை கொடுக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இதனாலேயே நீங்கள் சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறீர்கள். சந்தோஷதாமத்தில் சந்தோஷத்துக்கு குறைவிருக்காது. அவர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய சொந்த ராஜ்யம் உள்ளது. அது தூய இல்லற ஆசிரமம் என்று அழைக்கப்படுகிறது. தந்தை மிகவும் அப்பாவி. அவர் உங்களிடமிருந்து எதனை பெறுகிறார் எனவும் பதிலாக அவர் உங்களுக்கு எதனை கொடுக்கிறார் எனவும் பாருங்கள். தந்தை அத்தகையதொரு சிறந்த வாடிக்கையாளர். எப்படி இருப்பினும் ஒரு தந்தையே தனது குழந்தைகளின் வாடிக்கையாளர் ஆவார். ஒரு குழந்தை பிறந்தவுடன் சொத்து அனைத்தும் அவருக்கு உரியதாக ஆகுகிறது. ஏனைய வாடிக்கையாளர்கள் அனைவரும் எல்லைக்கு உட்பட்டவர்கள். ஆனால் அவரோ எல்லையற்ற அப்பாவி பிரபு ஆவார். அவரே எல்லையற்ற குழந்தைகளின் வாடிக்கையாளர். தந்தை கூறுகிறார், நான் பரந்தாமத்திலிருந்து வந்துள்ளேன். நான் உங்களிடமுள்ள பழையன அனைத்தையும் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு புதிய உலகில் அனைத்தையும் புதிதாக கொடுக்கிறேன். இதனாலேயே அவர் அருள்பவர் என அழைக்கப்படுகிறார். அவரை போன்று அருள்பவர் வேறெவரும் இல்லை. அவர் தன்னலமற்ற சேவையை செய்கிறார். தந்தை கூறுகிறார், நான் தன்னலமற்றவர். எனக்கு எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லை. நான் உங்களை பராமரித்துள்ளதால் உங்களுடைய வயோதிப தந்தையை பராமரிப்பது குழந்தைகளாகிய உங்களின் கடமை என்று நான் கூறுவதில்லை. இல்லை, குழந்தைகள் தங்களுடைய தந்தையை அவர் முதுமை அடையும் பொழுது பராமரிக்க வேண்டும் என்பது நியதியாகும். இந்த தந்தை என்றுமே முதுமை அடைவதில்லை. அவர் எப்பொழுதும் இளமையானவர். ஆத்மா ஒரு பொழுதும் முதுமை அடைவதில்லை. ஒரு லௌகீக தந்தை முதுமை அடையும் பொழுது தனது குழந்தைகள் தனக்கு சேவை செய்வார்கள் என நம்புகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் தனது குழந்தைகளுக்கு அனைத்தையும் கொடுத்திருந்தாலும் அவர் அவர்களிடமிருந்து சேவையை பெறுகிறார். சிவபாபா கூறுகிறார், நான் எதனையும் அனுபவம் செய்யும் தாக்கத்துக்கு அப்பாற்பட்டவன், அதாவது அபோக்தா ஆவேன். நான் ஒரு பொழுதும் எதனையும் உண்பதில்லை. நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கவே வருகிறேன். பரமாத்மா இங்கே அமர்ந்திருந்து ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். ஆத்மாவே செவி மடுத்து அனைத்தையும் செய்கிறார். ஆத்மாவே சமஸ்காரங்களை சுமந்து செல்கிறார். அவற்றின் அடிப்படையில் அவர் ஒரு சரீரத்தை பெறுகிறார். இங்கே மனிதர்களுக்கு பல அபிப்பிராயங்கள் உள்ளன. ஒவ்வொரு ஆத்மாவும் கடவுள் எனவும், ஆத்மா செயல்களின் தாக்கத்துக்கு அப்பாற்பட்டவர் எனவும் சிலர் கூறுகிறார்கள். ஆத்மாக்கள் செயல்களின் தாக்கத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் எனவும் அவர்கள் கூறுகிறார்கள். ஆத்மாக்கள் செயல்களின் தாக்கத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் எனில் அவர்கள் ஏன் பாவாத்மாவும் புண்ணிய ஆத்மாவும் என கூறுகிறார்கள்? ஆத்மாக்கள் செயல்களின் தாக்கத்துக்கு அப்பாற்பட்டவர் எனில் அது பாவ சரீரமும் புண்ணிய சரீரமும் என்பதாக இருக்க வேண்டும். ஆத்மாக்களின் ஆன்மீக தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இச்சரீரத்தினூடாக கற்பிக்கிறார் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். அவர்கள் ஆத்மாக்களை வரவழைக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், எனது தந்தையின் ஆத்மா இங்கே வந்து இதனை ருசித்தார். ஆத்மாக்களே அனைத்தையும் ருசிக்கிறார்கள். தந்தை இதனை கூறுவதில்லை. அவர் எதனையும் அனுபவம் செய்வதற்கு அபோக்தா அப்பாற்பட்டவர். ஓர் ஆத்மா வரும்பொழுது பிராமண குருக்களுக்கே உணவு அளிக்கப்படுகிறது. ஆத்மா யாராவது ஒருவரில் பிரவேசிக்க வேண்டும். ஒரு பிராமண குருக்கள் போன்றோருக்கு உணவு அளிப்பது பாரதத்தில் ஒரு பொதுவான விஷயமாகும். அவர்கள் ஓர் ஆத்மாவை வரவழைத்து பின்னர் அந்த ஆத்மாவிடம் பல விஷயங்களை வினவுகிறார்கள். அவர்கள் பெறுகின்ற சில பதில்கள் சரியாக நடைபெறுகின்றன. சரீரத்தை விட்டு பிரிந்த ஆத்மாக்களுக்கு உணவு அளிப்பதும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதனை பற்றி வியப்படையக்கூடாது. தந்தை உங்களுக்கு நாடகத்தின் இரகசியங்களை சுருக்கமாக கூறுகிறார். அவரால் நாடகத்தின் விபரமான விளக்கத்தை கொடுக்க முடியாது. ஒவ்வொன்றையும் பற்றி தனிப்பட்ட முறையில் விளங்கப்படுத்துவதற்கு வருடங்கள் எடுக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் அத்தகைய இலகுவான கற்பித்தல்களை பெறுகிறீர்கள். பாடப்பட்டுள்ளது, ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள், வந்து எங்களை தூய்மை ஆக்குங்கள். அவருடைய பெயரே தூய்மையாக்குபவர். பிரம்மா, விஷ்ணு சங்கரரை தூய்மையாக்குபவர் என்று அழைக்க முடியாது. தந்தை மாத்திரமே தூய்மையாக்குபவரும் விடுதலை அளிப்பவரும் என்று அழைக்கப்படுகிறார். அவர் துன்பத்தை அகற்றுபவரும் சந்தோஷத்தை அருள்பவரும் எனவும் அழைக்கப்படுகிறார். அவர் அசரீரியானவர். சிவாலயங்களுக்கு சென்று பாருங்கள். அங்கே நீங்கள் நீல்கோள உருவத்தை பார்ப்பீர்கள். அவர் நிச்சயமாக உயிர் வாழும் ரூபத்தில் இருந்தார். அதனாலேயே அவர் பூஜிக்கப்படுகிறார். தேவர்களும் உயிர் வாழும் ரூபத்தில் இருந்தார்கள். இதனாலேயே அவர்கள் புகழப்படுகிறார்கள். நேரு உயிர் வாழும் ரூபத்தில் இருந்ததனாலேயே மக்கள் அவருடைய ஒரு புகைப்படத்தை வைத்து அவரை புகழ்கிறார்கள். தனது ஆயுட்காலத்தில் ஒருவர் ஏதாவது நல்லதை செய்திருப்பின் மக்கள் அவருடைய சிலையை உருவாக்கி அவரை புகழ்கிறார்கள். தூய்மையானவர்கள் மாத்திரமே பூஜிக்கப்படுகிறார்கள். மனிதர்களை எவரும் பூஜிக்க கூடாது. அவர்கள் விகாரத்தின் மூலம் பிறப்பதால் அவர்களை பூஜிக்க கூடாது. தேவர்கள் பூஜிக்கப்படுகிறார்கள், ஏனெனில் அவர்கள் சதா தூய்மையானவர்கள். தந்தை வந்தார் என்பதையும் அவர் இப்பொழுது சங்கம யுகத்தில் மீண்டும் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிப்பதற்கு வந்துள்ளார் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். பின்னர் துவாபர யுகத்தில் இராவண ராஜ்யம் ஆரம்பிக்கும். இராவண ராஜ்யம் ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் உடனேயே சிவனுக்கு ஓர் ஆலயத்தை கட்டுகிறார்கள். இப்பொழுது உயிருள்ள ரூபத்தில் அவர் உங்களுக்கு இந்த ஞானத்தை கூறுகிறார். அவரே சத்தியமும் உணர்வுள்ளவரும் ஆவார். மக்கள் அவருடைய புகழை பாடுகிறார்கள். அசரீரியானவருக்கு ஒரு சரீரம் தேவைப்படுகிறது. தந்தை வந்து உலகத்தை ஸ்வர்க்கமாக ஆக்குகிறார். நீங்கள் அந்த ஸ்வர்க்கத்தை ஆட்சி செய்வதற்கே முயற்சி செய்கிறீர்கள். நீங்கள் ஸ்வர்க்கவாசிகள் ஆகுகிறீர்கள். அசரீரியான பரமாத்மாவாகிய பரம தந்தையே ஞானக்கடல். ஆனால் அவர் எவ்வாறு உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார்? அவர் கூறுகிறார், நான் இச்சரீரத்தில் பிரவேசிப்பதே நாடகத்தில் எனது பாகமாகும். நான் ஜடப்பொருளின் ஆதாரத்தை பெறுகிறேன். நான் முதல் இலக்கமாக இருந்தவரும் இப்பொழுது இவருடைய பல பிறவிகளின் இறுதி பிறவியில் உள்ளவருமாகிய இவரில் பிரவேசித்து இவருக்கு பிரம்மா என பெயரிடுகிறேன். முதலில் நீங்கள் அனைவரும் வட்டியில், அதாவது சூளையில் இருந்த பொழுது பலருக்கும் பெயர்கள் சூட்டப்பட்டன. எவ்வாறாயினும் பலர் நீங்கி சென்றார்கள். ஆகவே அவர்களுக்கு பெயரிடுவதில் என்ன நன்மை ஏற்பட்டது? நீங்கள் அப்பெயர்களை கேட்க நேரிட்டால் வியப்படைவீர்கள். ஒரு காலத்தில் அனைவருக்கும் பல்வேறு களிப்பூட்டும் பெயர்கள் கொடுக்கப்பட்டன. டிரான்ஸ் செய்தியாளர்கள் பெயர்களை எடுத்து வருவது வழக்கம். நீங்கள் நிச்சயமாக அப்பட்டியலை வைத்திருக்க வேண்டும். சந்நியாசிகள் துறவை மேற்கொள்ளும் பொழுது அவர்களின் பெயர்கள் மாற்றப்படுகின்றன. அவர்கள் தங்களுடைய வீடுகளையும் குடும்பங்களையும் விட்டு நீங்குகிறார்கள். நீங்கள் உங்கள் வீடுகளை விட்டு நீங்குவதில்லை. நீங்கள் வந்து பிரம்மாவுக்கு உரியவர்கள் ஆகுகிறீர்கள். எப்படி இருப்பினும் நீங்கள் சிவனுக்கு உரியவர்கள். நீங்கள் பாப் தாதா என்று கூறுகிறீர்கள். சந்நியாசிகளுக்கு இதனை போன்று நடைபெறுவதில்லை. அவர்கள் தங்கள் பெயர்களை மாற்றினாலும் அவர்கள் பாப் தாதாவை கண்டடைவதில்லை. அவர்கள் ஒரு குருவையே சந்திக்கிறார்கள். ஹதயோகிகள் எல்லைக்கு உட்பட்ட துறவிகள். ஆனால் ராஜயோகிகளோ எல்லையற்ற துறவிகள். ஆகவே இரவுக்கும் பகலுக்கும் இடையிலான வேறுபாடு உள்ளது. நினைவு கூறப்பட்டுள்ளது ஞானம், பக்தி, விருப்பமின்மை. அவர்களுக்கும் விருப்பமின்மை உள்ளது. ஆனால் அவர்களுக்கு தங்கள் வீட்டிலும் குடும்பத்திலுமே விருப்பமின்மை உள்ளது. ஆனால் உங்களுக்கோ முழு உலகிலும் விருப்பமின்மை உள்ளது. உலகம் மாறுகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. உங்களுக்கு எல்லையற்ற விருப்பமின்மை உள்ளது. இவ்வுலகம் முடிவடைய வேண்டும். உங்களுக்காக புதிய உலகம் உருவாக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் அங்கே செல்ல வேண்டும். ஆனால் தூய்மை ஆகாமல் உங்களால் அங்கே செல்ல முடியாது. உண்மையிலேயே புதிய உலகில் தேவர்களின் ராஜ்யம் இருந்தது என்பது உங்கள் இதயத்தை தொடுகிறது. தந்தை இப்பொழுது அதனை ஸ்தாபிக்கிறார். சிவபாபாவை நினைவு செய்வதனால் நீங்கள் புண்ணிய ஆத்மாக்கள் ஆகுவீர்கள் என்பதை அறிவீர்கள். இது மிகவும் இலகுவானது. ஆனால் நீங்கள் அவரை நினைவு செய்ய மறக்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தின் சம்பிரதாயங்கள் முழுமையாகவே வேறுபட்டவை. எவராலும் வீடு திரும்ப முடியாதுள்ளது. நிச்சயமாக அனைவரும் மறுபிறவி எடுக்க வேண்டும். வீடு திரும்புவதற்கான காலம் ஒன்று மாத்திரமே உள்ளது. இன்னார் அனாதியான முக்தி அடைந்தார் என கூறுவது ஒரு பொய்யாகும். தந்தை கூறுகிறார், நாடகத்தின் இடைநடுவில் எந்த ஆத்மாவாலும் வீடு திரும்ப முடியாது. இல்லாவிட்டால் முழு நாடகமும் பாழாகிவிடும். அனைவரும் நிச்சயமாக சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகளினூடாக செல்ல வேண்டும். அனாதியான முக்தி அடைவதற்காக இங்கே பல்வேறு மக்களும் வருகிறார்கள். ஆனால் அனாதியான முக்தி என்னும் அத்தகைய விஷயம் இருப்பதில்லை என அவர்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகிறது. இந்நாடகம் அனாதியாக முற்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டது. அது என்றுமே மாற்றமடைய முடியாது. இங்கே ஓர் ஈ பறந்து செல்லும் பொழுது அது இங்கே அதே விதமாக 5000 வருடங்களில் கடந்து செல்லும். பாபா எவ்வளவு அப்பாவி என்பதை நீங்கள் அறிவீர்கள். தூய்மை ஆக்குபவராகிய தந்தை தனது பரந்தாமத்திலிருந்து ஒரு பாகத்தை நடிப்பதற்கு வருகிறார். எவ்வாறு இந்நாடகம் உருவாக்கப்பட்டது எனவும் அதில் யார் பிரதானமானவர் எனவும் அவர் விளங்கப்படுத்துகிறார். முழு உலகிலும் யார் அதிகூடிய செல்வந்தர் என்பதற்கான ஒரு பதிவேட்டை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பெயர்களை வரிசை கிரமமாக பட்டியலிட்டு வைத்திருக்கிறார்கள். யார் அனைவரிலும் அதிகூடிய செல்வந்தர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது அமெரிக்கா என அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் லக்ஷ்மியும் நாராயணனும் ஸ்வர்க்கத்தில் இருக்கும் பொழுது அவர்களே அனைவரிலும் அதிகூடிய செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எதிர்காலத்தில் அனைவரிலும் அதிகூடிய செல்வந்தர்கள் ஆகுவதற்கே நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். இது ஒரு ஓட்டப்பந்தயம். லக்ஷ்மியையும் நாராயணனையும் போல் எவராவது செல்வந்தர்களாக இருப்பார்களா? அவர்கள் அலாவுதீனின் அற்புத விளக்கின் கதையையும் உருவாக்கியுள்ளார்கள். அவர் கைத்தட்டிய பொழுது குபேரனின் பொக்கிஷங்கள் வெளிப்பட்டன. அவர்கள் அத்தகைய பல நாடகங்களை உருவாக்கியுள்ளார்கள். நீங்கள் இச்சரீரங்களை விட்டு நீங்கி ஸ்வர்க்கத்துக்கு செல்வீர்கள் என்பது இப்பொழுது உங்கள் புத்தியில் உள்ளது. நீங்கள் எல்லையற்ற பொக்கிஷங்களை பெறுவீர்கள். தந்தை கூறுகிறார், நீங்கள் என்னை நினைவு செய்யும் பொழுது மாயை முழுமையாகவே உங்களிடமிருந்து அப்பால் ஓடிவிடுவாள். நீங்கள் தந்தையை நினைவு செய்யாத பொழுது மாயை உங்களை தொந்தரவு செய்கிறாள். நீங்கள் கூறுகிறீர்கள், பாபா எனக்கு மாயையின் பல புயல்கள் வருகின்றன. அச்சா, தந்தையை பெருமளவு அன்புடன் நினைவு செய்யுங்கள். புயல்கள் பறந்துவிடும். அவர்கள் நாடகங்களை உருவாக்கியுள்ளார்கள். ஆனால் அவ்வாறு எதுவும் இல்லை. தந்தை உங்களுக்கு கூறுகின்ற அனைத்தும் மிகவும் இலகுவானவை. தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்களில் உள்ள கலப்படம் அகற்றப்படும். அவர் உங்களுக்கு வேறெந்த சிரமத்தையும் கொடுப்பதில்லை. நிஜ தங்கமாக இருந்த தூய ஆத்மாக்கள் இப்பொழுது போலியாகியுள்ளனர். அவர்கள் நினைவு தீயின் மூலம் மீண்டும் நிஜத்தங்கம் ஆகுவார்கள். தீயில் இடப்படாமல் தங்கம் தூய்மை ஆக்கப்பட முடியாது. இது யோகத்தி என்று அழைக்கப்படுகிறது. இது நினைவுக்கான விஷயமாகும். அம்மக்கள் பல்வேறு விதமான ஹதயோகத்தை கற்பிக்கிறார்கள். தந்தை உங்களுக்கு கூறுகிறார், நடந்தும் உலாவியும் திரியும் பொழுதும் என்னை நினைவு செய்யுங்கள். உங்களால் எவ்வளவு நேரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நிலையில் அமர்ந்திருந்து என்னை நினைவு செய்ய முடியும்? நீங்கள் உலாவித் திரியும் பொழுதும் அனைத்தையும் செய்யும் பொழுதும் நினைவில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பினும் உங்களால் இங்கே படுத்திருந்து பாபாவை நினைவு செய்ய முடியும். சிவ பாபாவை நினைவு செய்து சக்கரத்தை சுழற்றுங்கள். அவ்வளவுதான். தனது உதடுகளில் அமிர்தத்துடன் ஒரு நபர் கங்கையாற்றின் கரையில் இருக்க வேண்டும் எனவும் பின்னர் அவர்கள் எழுதியுள்ளார்கள். கங்கையாற்றின் கரையில் நீங்கள் கங்கை நீரை மாத்திரமே காண்பீர்கள். இதனாலேயே மக்கள் ஹரித்வாருக்கு சென்று அங்கே தங்குகிறார்கள். தந்தை கூறுகிறார், உங்களால் எங்கேயும் தங்க முடியும். நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் தந்தையை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நீங்கள் சுயதரிசன சக்கரத்தை சுழற்றும் பொழுதே சரீரத்தை விட்டு உயிர் பிரிய வேண்டும். இதனை பயிற்சி செய்யுங்கள். இந்த ஞான மார்க்கத்தின் விஷயங்களுக்கும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்களுக்கும் இடையில் பகலுக்கும் இரவுக்குமான வேறுபாடு உள்ளது. நீங்கள் தந்தையை நினைவு செய்வதால் ஸ்வர்க அதிபதிகள் ஆகுகிறீர்கள். போர் வீரர்களுக்கு கூறப்படுகிறது, யுத்த களத்தில் மரணிப்பவர்கள் ஸ்வர்க்கத்துக்கு செல்வார்கள். உண்மையில் இது ஒரு யுத்த களம் ஆகும். கௌரவர்களினதும் பாண்டவர்களினதும் சேனைகளை அவர்கள் காண்பித்துள்ளார்கள். மகாபாரத யுத்தம் இருந்தது. ஆனால் பின்னர் என்ன நடைபெற்றது? பெறுபேறு எதுவும் காண்பிக்கப்படவில்லை. அவர்கள் கார் இருளில் இருப்பதுடன் எதனையும் புரிந்து கொள்வதும் இல்லை. இதனாலேயே அது அறியாமை இருள் என அழைக்கப்படுகிறது. ஒளியை கொண்டு வருவதற்கு தந்தை வந்துவிட்டார். அவர் ஞானக்கடலும் ஞானம் நிறைந்தவரும் என்று அழைக்கப்படுகிறார். நீங்கள் இப்பொழுது இந்த ஞானம் அனைத்தையும் பெற்றுள்ளீர்கள். அதுவே ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் வசிக்கின்ற அசரீரி உலகமாகும். அது பிரம்மாந்தெனவும் அழைக்கப்படுகிறது. இங்கே மக்கள் ஓர் உருத்ர ஞான யாகத்தை வளர்க்கிறார்கள். நீங்கள் பலருக்கும் நன்மை அளிப்பதால் தந்தையுடன் ஆத்மாக்களான நீங்களும் பூஜிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் தந்தையுடன் ஆன்மீகமாக, குறிப்பாக பாரதத்துக்கும் பொதுவாக உலகத்துக்கும் சேவை செய்கிறீர்கள். இதனாலேயே குழந்தைகளாகிய நீங்களும் தந்தையுடன் பூஜிக்கப்படுகிறீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. மாயையின் புயல்களை விரட்டி அடிப்பதற்கு தந்தையை பெருமளவு அன்புடன் நினைவு செய்யுங்கள். யோகத்தீயின் மூலம் ஆத்மாவை நிஜ தங்கமாக ஆக்குங்கள். 2. ஓர் எல்லையற்ற துறவியாகி இப்பழைய உலகத்தை மறந்துவிடுங்கள். உலகம் மாற்றம் அடைகிறது. நீங்கள் புதிய உலகத்துக்கு செல்ல வேண்டும். ஆகவே இந்த பழைய உலகத்தை துறவுங்கள். ஆசீர்வாதம். ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் பல் கோடிகள் வருமானத்தை சேமித்து அதனால் பல் கோடீஸ்வரர் ஆகுவீர்களாக. குழந்தைகளான உங்களை மிக உயர்ந்த ஸ்திதியில் இருக்கும்படி தந்தை எச்சரிக்கை செய்கிறார். ஆகவே இப்போது சிறிதளவேனும் கவனக்குறைவாக இருப்பதற்கான நேரம் கிடையாது. இப்போது ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையுடன் இருப்பதன் மூலம் ஒவ்வொரு அடியிலும் பல் கோடிகள் வருமானத்தை சம்பாதிப்பதன் மூலம் நீங்கள் ஒரு பல் கோடீஸ்வரர் ஆகுவீர்கள். நீங்கள் பல்கோடி மடங்கு பாக்கியசாலிகள் என்று அழைக்கப்படுவதை போல் உங்களின் செயல்களையும் அவ்வாறே ஆக்குங்கள். உங்களுக்கு பல் கோடிகளை சம்பாதித்து தராத ஓர் அடியையேனும் எடுத்து வைக்காதீர்கள். ஆகவே ஒவ்வொரு அடியையும் ஸ்ரீமத்திற்கேற்ப முன்னரே மிகுந்த கவனத்துடன் கருத்தில் கொண்டு பின்னர் எடுத்து வையுங்கள். ஸ்ரீமத்துடன் உங்களின் சொந்த மனதின் கட்டளைகளை கலந்து விடாதீர்கள். ஸ்லோகம். உங்களின் மனதை ஒழுங்காக வைத்திருங்கள். நீங்கள் இயல்பாகவே மன்மனாபவ் என்ற ஸ்திதியை கொண்டிருப்பீர்கள். அவ்யக்த சமிக்கை. எரிமலை ஸ்திதியில் இருந்த வண்ணம் சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். எந்த ஒரு விரிவாக்கத்திற்கும் செல்லும் முன்னர் உங்கள் நினைவை சக்தி மிக்கதாக ஆக்க வேண்டுமாயின் சாராம்ச ஸ்திதியின் பயிற்சியும் எவ்விதத்திலும் குறைவடையக்கூடாது. விரிவாக்கத்தில் சாராம்சத்தை மறந்துவிடாதீர்கள். உண்ணுங்கள், பருகுங்கள், சேவை செய்யுங்கள். ஆனால் பற்றற்றிருப்பதை மறக்காதீர்கள். ஆன்மீக முயற்சி என்றால் சக்திமிக்க நினைவை கொண்டிருப்பதும் இதயத்தின் உறவு முறையை சதா தந்தையுடன் கொண்டிருப்பதும் ஆகும். ஆன்மீக முயற்சி என்றால் யோகத்தில் அமர்ந்திருப்பது மாத்திரம் அல்ல, ஆனால் பௌதீகமாக அமர்ந்திருப்பதை போன்றே உங்கள் இதயம் மனம் புத்தியும் தந்தையின் தொடர்பில் இருப்பதுடன் சதா அவருடனேயே அமர்ந்திருப்பதாகும். அத்தகைய ஒருமைப்பாட்டை கொண்டிருந்தாலே ஜுவாலை ஏற்றப்படும். ஓம் சாந்தி.